லூக்கா அதிகாரம் 5. கெனசரேத்து கடலின் அருகே இயேசு நின்றார். மக்கள் அவரை சுற்றி சூழ்ந்து கொண்டார்கள். தேவனுடைய போதனைகளை கேட்க அவர்கள் விரும்பினர். கடற்கரையில் இயேசு இரண்டு படகுகளைக் கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் தம் வலைகளை கழுவிக்கொண்டிருந்தார்கள். சீமோனுக்கு உரிய படகில் இயேசு ஏறிக்கொண்டார். படகை கரையிலிருந்து கடலுக்குள் சற்று தள்ளி நிறுத்துமாறு இயேசு சீமோனுக்கு கூறினார். பிறகு மக்களுக்கு போதிக்கத் தொடங்கினார். இயேசு போதித்து முடித்தார். அவர் சீமோனிடம்,
படகை கடலில் ஆழமான பகுதிக்கு செலுத்து, நீங்கள் எல்லாரும் வலை வீசினால் மீன்கள் அகப்படும்
என்றார். சீமோன் பதிலாக,
ஐயா, மீன் பிடிப்பதற்காக இரவு முழுவதும் முயன்று பணி செய்தோம், ஆனால் மீன் எதுவும் அகப்படவில்லை. நான் நீருக்குள் வலை வீச வேண்டும் என்று நீர் கூறுகிறீர், நான் அவ்வாறே செய்வேன்
என்றான். மீன் பிடிக்கிறவர்கள் நீருக்குள் வலை வீசினர். வலைகள் கிழியும்படியாக அவை முழுக்க மீன்களால் நிரம்பின. அவர்கள் பிற படகுகளில் இருந்த தம் நண்பர்களை வந்து உதவுமாறு அழைத்தனர். நண்பர்கள் வந்தனர். இரண்டு படகுகளும் அமிழ்ந்து போகும் நிலையில் மிகுதியான மீன்களால் நிரம்பின. தாங்கள் பிடித்த மிகுதியான மீன்களைக் கண்டு மீன் பிடிக்கிறவர்கள் ஆச்சரியப்பட்டனர். சீமோன் பேதுரு இதைக் கண்டபோது இயேசுவின் முன் தலைகுனிந்து வணங்கி,
ஆண்டவரே, என்னிடமிருந்து போக வேண்டும், நான் பாவியான மனிதன்
என்றான். செபதேயுவின் குமாரர்களாகிய யாக்கோவும் யோவானும் கூட ஆச்சரியமடைந்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி,
பயப்படாதே, இப்போதிலிருந்து மனிதரை ஒன்று சேர்க்கும்படியாக நீ வேலை செய்வாய், மீனை பிடிக்க அல்ல
என்றார். அம்மனிதர்கள் படகை கரைக்கு இழுத்து வந்தனர். அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தனர். ஒருமுறை இயேசு மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்த மனிதன் ஒருவன் வாழ்ந்த நகரத்தில் இருந்தார். அந்த மனிதனை தொழுநோய் பீடித்திருந்தது. அந்த மனிதன் இயேசுவை பார்த்ததும் இயேசுவுக்கு முன்பாக விழுந்து வணங்கி,
ஆண்டவரே, என்னை குணப்படுத்துங்கள், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் என்னை குணமாக்க முடியும் என்பது எனக்கு தெரியும்
என்று வேண்டினான். இயேசு,
நான் உன்னை குணப்படுத்த விரும்புகிறேன், குணமடைவாயாக
என்றார். இயேசு அவனை தொட்டார். உடனே தொழுநோய் அவனை விட்டு மறைந்தது. இயேசு அவனிடம்,
இப்போது நடந்ததை யாருக்கும் சொல்லாதே, ஆனால் ஆசாரியனிடம் சென்று காட்டு, மோசே கட்டளையிட்டபடி நீ குணமாகியதற்கேற்ப தேவனுக்கு ஒரு காணிக்கை கொடு, இது நீ குணமாகியதை மக்களுக்கு காட்டும்
என்றார். ஆனால் இயேசுவை பற்றிய செய்தி மிகவும் விரிந்த அளவில் பரவியது. பல மக்கள் இயேசுவின் போதனையை கேட்பதற்கும் தங்கள் நோய்களினின்று குணமாவதற்கும் வந்தனர். பிரார்த்தனை செய்யும் பொருட்டு தனிமையான இடத்தை தேடி இயேசு அடிக்கடி வேறு வேறு இடங்களுக்குச் சென்றார். ஒரு நாள் இயேசு மக்களுக்கு போதித்துக் கொண்டிருந்தார். பரிசேயர்களும் வேதபாரகரும் கூட அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தனர். கலிலேயா, யூதேயா, எருசலேம் ஆகிய நகரங்களிலிருந்து அவர்கள் வந்திருந்தனர். தேவன் குணமாக்கும் வல்லமையை இயேசுவுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். பக்கவாதக்காரன் ஒருவன் அங்கிருந்தான். சில மனிதர்கள் அவனை ஒரு சிறு படுக்கையில் சுமந்து வந்தனர். அவர்கள் அவனை கொண்டு வந்து இயேசுவின் முன் வைக்க முயன்றனர். ஆனால் மக்கள் திரளாக கூடியிருந்ததால் அவர்களால் இயேசுவின் அருகே வர வழி கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே அந்த மனிதர்கள் கூரையின் மேலேறி கூரையில் உள்ள ஒரு துவாரத்தின் வழியாக படுக்கையோடு பக்கவாதக்காரனை கீழே இறக்கினர். அவர்கள் இயேசுவின் முன்னே பக்கவாதக்காரன் படுத்திருக்கும்படியாக அந்த அறைக்குள்ளே அவனை இறக்கினர். அவர்கள் விசுவாசம் உள்ளவர்கள் என்பதை இயேசு கண்டார். நோயாளியிடம் இயேசு,
நண்பனே, உனது பாவங்கள் மன்னிக்கப்பட்டன
என்றார். வேதபாரகரும் பரிசேயரும் தமக்குள்ளேயே,
இந்த மனிதன் யார், தேவனுக்கு எதிரான காரியங்களை இவன் பேசுகிறான். தேவன் மட்டுமே பாவங்களை மன்னிக்க முடியும்
என்று எண்ணிக்கொண்டனர். அவர்களின் எண்ணத்தை இயேசு அறிந்திருந்தார். அவர்,
நீங்கள் மனதில் இவ்வாறு எண்ணுவது ஏன்? பக்கவாதக்காரனிடம் உனது பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்வதோ, அல்லது எழுந்து நட என்று சொல்வதோ எது எளிது? ஆனால் பூமியில் பாவங்களை மன்னிக்க தேவனுடைய குமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நான் நிரூபிப்பேன்
என்றார். ஆகவே இயேசு பக்கவாதக்காரனை நோக்கி,
எழுந்து நில், உனது படுக்கையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ
என்றார். அப்போது அம்மனிதன் அங்கு கூடியிருந்த மக்களுக்கு முன்பாக எழுந்திருந்தான். அவன் தனது படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை வாழ்த்தி கொண்டே வீட்டிற்கு நடந்து போனான். எல்லா மக்களும் மிகுந்த ஆச்சரியமுற்றனர். அவர்கள் தேவனை வாழ்த்த ஆரம்பித்தனர். தேவனுடைய வல்லமையை குறித்து மிகுந்த பயபக்தியுள்ளவர்களாகி,
இன்று ஆச்சரியமான காரியங்களை கண்டோம்
என்றார்கள். இது நடந்த பின்னர் இயேசு வெளியே சென்று கொண்டிருக்கையில் வரி அலுவலகத்தின் முன்பாக வரி வசூலிப்பவன் ஒருவன் உட்கார்ந்திருக்க கண்டார். அவன் பெயர் லேவி. இயேசு அவனை நோக்கி,
என்னை தொடர்ந்து வா
என்றார். லேவி எழுந்து எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்தொடர்ந்தான். பின்பு லேவி இயேசுவுக்கு பெரிய விருந்தளித்தான். லேவியின் வீட்டில் அந்த விருந்து நடந்தது. வரி வசூலிப்பவர்கள் பலரும் வேறு சில மக்களும் அவர்களோடு மேசையின் முன் அமர்ந்திருந்தனர். பரிசேயர்களும் வேதபாரகரும் இயேசுவின் சீஷரிடம் புகார் கூறத் தொடங்கி,
நீங்கள் வரி வசூலிப்பவர்களோடும் மற்ற தீய மக்களோடும் அமர்ந்து அவர்களோடு உண்பதும் குடிப்பதும் ஏன்
என்று வினவினர். அவர்களுக்கு இயேசு,
ஆரோக்கியமான மக்களுக்கு மருத்துவர் தேவையில்லை, நோயுற்றோருக்குத்தான் மருத்துவர் தேவை. நல்ல மனிதர்களிடம் மனம் மாறும்படியாக கேட்பதற்கு நான் வரவில்லை, தீயவர்கள் மனதையும் வாழ்க்கையையும் மாற்றிக்கொள்ளும்படியாக கேட்பதற்கே நான் வந்திருக்கிறேன்
என்று பதிலுரைத்தார். அவர்கள் இயேசுவிடம்,
யோவானின் சீஷர்கள் அடிக்கடி உபவாசிக்கவும் பிரார்த்திக்கவும் செய்கிறார்கள், பரிசேயர்களின் சீஷர்களும் அதே மாதிரி செய்கிறார்கள், ஆனால் உங்கள் சீஷர்கள் எப்போதும் உண்பதும் குடிப்பதுமாக இருக்கிறார்களே
என்றார்கள். இயேசு அவர்களிடம்,
திருமணத்தின் போது மணமகன் உடனிருக்கையில் மணமகனின் நண்பர்களை உண்ணாதிருக்கும்படியாக கூற முடியாது, ஆனால் அவர்களை விட்டு மணமகன் பிரிந்து செல்லும் காலம் வரும், அப்போது அவனது நண்பர்கள் உபவாசம் இருப்பர்
என்றார். அவர்களுக்கு இயேசு கீழ்வரும் ஓமையை கூறினார்.
ஒரு பழைய அங்கியின் கிழிசலை தைக்க ஒருவரும் புதிய அங்கியின் ஒரு பகுதியை கிழிப்பதில்லை. ஏன்? அது புதிய அங்கியை பாழாக்குவது மட்டுமன்றி புதிய அங்கியின் துணி பழைய துணியைப் போல் இருப்பதும் இல்லை. மக்கள் புதிய திராட்சை ரசத்தை பழைய திராட்சை ரச பைகளில் ஊற்றி வைப்பதில்லை. ஏன்? புதிய திராட்சை ரசம் பைகளை பொத்தலாக்கிவிடும், திராட்சை ரசம் சிந்தி போகும், திராட்சை ரச பைகளும் வீணாகி போகும். மக்கள் புதிய ரசத்தை புதிய பைகளில் வைப்பார்கள். பழைய ரசத்தை பருகுகிற மனிதன் புதிய திராட்சை ரசத்தை விரும்புவதில்லை. ஏன்? பழைய திராட்சை ரசமே நல்லது என்று அவன் கூறுகின்றான்
என்றார்.